Namah Shivaya. ಅಹಂ ಸರ್ವಭೂತೇಷು ನಮೇ ದ್ವೇಷ್ಯೋಸ್ತಿ ನ ಪ್ರಿಯಃ ಮೇ ಪಶಂತಿ ತು ಮಾ ಭಕ್ತ್ಯಾ ಏತೇಷು ಚಾಪ್ಯಹಂ.
Translation, I am in no one, nor am I partial to anyone, I am equal to all, but whoever renders service unto me in devotion as a friend is in me, and I am also a friend to him. Perfect. One may question here that if Krishna is equal to everyone and no one is a special friend, then why does he take a special interest in the devotees who are always engaged in this transcendental service? But this is not discrimination, it is natural. Any man in the material world may be very charitable to dispose, yet he has special interest in his own children. The Lord claims that every living entity in whatever form is his son, and so he provides everything, everyone, with a generous supply of necessities of life. He is just like a cloud which pours rain over all over, regardless of whether it falls on rock or land or water. But for his devotees, he gives special attention. Such devotees are mentioned here. They are always in Krishna conscious, and therefore they are always transcendentally situated in Krishna. The very phrase Krishna consciousness suggests that those who are in such consciousness are living transcendentally situated in him. The Lord says here distinctly, mine, hey, they are in me. Naturally, as a result, the Lord is also in them. This is reciprocal. This also explains the words yetam ampapati tetam sitaiva vajaham. Whoever surrenders unto me proportionally, I take care of him. This transcendental reciprocation exists because both the Lord and the devotee are conscious. When a diamond is set in a golden ring, it looks very nice. The gold is glorified, and at the same time, the diamond is glorified. The Lord and the living entity eternally glitter. When a living entity becomes inclined to the service of the Supreme Lord, he looks like gold. The Lord diamond, and so this combination is very nice. Living entities in a pure state are called devotees. The Supreme Lord becomes the devotee of his devotees. If a reciprocal relationship is not present between the devotee and the Lord, then there's no personalist philosophy. In the impersonal philosophy, there's no reciprocation between the Supreme and the living entity, but in the personalist philosophy, there is. The example is often given that the Lord is like a desire tree. Whatever one wants from this desire tree, the Lord supplies. But here the explanation is more complete. The Lord is here stated to be partial to the devotees. This is the manifestation of the Lord's special mercy to the devotees. The Lord's reciprocation should not be considered to be under the law of karma. It belongs to the transcendental situation in which the Lord and his devotees function. Devotional service to the Lord is not an activity of this material world. It is part of the spiritual world where eternity, bliss, and knowledge predominate. Translation, I envy no one, nor am I partial to anyone. I'm equal to all, but whoever renders service unto me in devotion is a friend is in me, and I am also a friend to him. So one of the qualities of the Lord is sama, which means equal. This is also a quality of a liberated soul. He's also a sama.
In the samamaha mukti mukti petra
atma. So one of the meanings of equal means that he sees things equally, just as the wise man will see a Brahmin and a cow and a dog eater and whatever, and a plant or whatever. He'll see them all equally. What this implies, of course, is that a wise person is not disturbed in any situation. When this word is applied to the Supreme Lord, it implies that he does not hate anyone.
In the உலகத்தில் உள்ள எதையுமே பகவான் வெறுப்பதில்லை என்று
சொல்லுகிறார். It does not imply that he is indifferent to everybody.
இதன் பொருள் என்னவென்றால் அவர் யாரையும் வேறுபாடு பார்ப்பதில்லை.
If the Lord is indifferent to everyone, this is would be a criticism. He would have no compassion.
அவர் யார் மீதாவது அக்கறை காமிக்கவில்லை என்றால் அவர் நகைப்பிற்கு உள்ளாகின்றார்.
So it means that the Lord has no undue hatred of anyone.
அதாவது பகவான் யாரையும் வெறுப்பதில்லை.
And he has compassion for everyone.
அவர் அனைவருக்கும் கருணை காட்டுகின்றார்.
So nevertheless we will see that the Lord has more affection for the devotee.
எப்படி இருக்கிறோம் பகவான் பக்தர்களிடம் அதிக அன்பு காட்டுவதை நாம் காணலாம்.
So that is a contradiction to this previous quality of being equally affectionate to everybody.
இந்த ஒரு செயல் இதற்கு முன்னால் கூறப்பட்ட சமநோக்குடையவர் என்பதை எதிர்மறையாக்குகின்றது.
So which is better, to show equal affection to everybody or to show special affection for some people?
இதில் எது சிறந்தது, அனைவரையும் சமமாக பார்ப்பதா அல்லது சிலருக்கு தனியான பிரத்யேக விருப்பங்களை காட்டுவதா?
So for those who are not devotees, they may criticize and say the Lord is faulty, he has a fault.
பக்தர்கள் அல்லாதவர்கள் குற்றம் கூறலாம், பகவான் அனைவரையும் சமமாக பார்ப்பதில்லை என்று.
If the Lord is more affectionate to the devotee, he should be should have the same affection for everybody.
பக்தர்களிடம் அவர் மிகுந்த அன்பு கொண்டிருந்தாலும் அவர் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக அன்பு காட்ட வேண்டும் என்று அவர்கள் வாதிடலாம்.
However, though this may be the reasoning in the material world, it is not perfect reasoning.
வாதங்கள் செய்யப்பட்டாலும் இது சரியான வாதமாகும்.
Certainly we accept the judge in the court to be equal to everybody and not show favorites.
ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியானவர் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்பது முறை.
So in the same way the Lord also is equal to everybody because he allows the law of karma to operate and he does not interfere.
அதே மாதிரிதான் பகவானும் அனைவருக்கும் சமமாக இருக்கின்றார், ஏனெனில் அவர் இந்த கர்ம வினைகள் செயல்படுவதற்கு உபயோகித்திருக்கின்றார்.
However, we also see that sometimes the king shows special mercy.
எப்படி இருக்கும் சில சமயம் பார்க்கலாம், அரசன் சிலருக்கு பிரத்யேக சலுகைகள் கொடுப்பதை.
Or even the judge will make a special decision.
நீதிபதி கூட ஒரு சில சமயங்களில் பிரத்யேகமான முடிவுகளை எடுக்கலாம்.
So we have general laws, but then we have the court, and the judge has a right to make a certain decision, which may be different from previous decisions.
ஆகவே பொதுப்படையான நியமங்கள் என்பது இருக்கலாம், ஆனால் நீதிபதி பிரத்யேகமாக சில முடிவுகளை எடுப்பதற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது.
So Krishna always has the right to show affection where he wants.
அங்கே கிருஷ்ணர் அவர் விருப்பப்பட்டவரிடம் பிரத்யேக அன்பு காட்டுவதற்கு உரிமை கொண்டுள்ளார்.
And at the same time it is not unreasonable.
அதே சமயத்தில் அது நீதிக்கு பாற்பட்டதாக இருக்கிறது.
So we don't expect the Lord to show more mercy to the demons than to the devotees.
எனவே நாம் அசுரர்களிடம் பகவான் அதிக அன்பு செலுத்தி பக்தர்களிடம் அன்பு செலுத்தாமல் இருப்பதை காண
முடியாது. So naturally he doesn't. He actually shows more affection for the devotees and gives them more mercy.
எனவே அவர் சாதாரணமாக பக்தர்களிடம் அதிக அன்பு காட்டி அவர்களுக்கு அதிகமான சலுகைகளை கொடுக்கின்றார்.
So though in general the Lord is neutral and equal to all, at the same time if one shows a little affection, the Lord has a response of a little affection for the other person.
அவே அனைவருக்கும் சமநோக்கு உடையவர் பகவான் என்பது ஒரு சாதாரண வழிமுறையாக இருந்தாலும் அவரிடம் அன்பு செலுத்துவதற்கு அவர் பிரத்யேகமான அன்பு செலுத்துவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை.
And if a person shows more devotion, the Lord will also respond with more mercy. So the Lord is neutral to people in the material world who don't have affection for the Lord. He is equal to everybody. But according to the affection one shows, then the Lord responds accordingly. So no one can argue with this type of action on the part of the Lord. Then we may expect, if people are not just neutral but hostile to the Lord, how will he react to them?
நாம் வேறு விதமாக கேள்வி கேட்கலாம். பகவானிடம் அவர்கள் சமாதான முறையில் சொல்லாமல் அவர்களிடம் விரோதம் கொண்டால் அவர்களை பகவான் எப்படி நடத்துவார் என்று.
So according to the proportion of hatred in a demon, then the Lord should be proportionate. He should show proportion of hatred towards those demons.
அங்கே அசுரர்கள் காட்டும் வெறுப்பிற்கு ஏற்றால் போல் பகவானும் அதே அளவில் திருப்பி அவர்களுக்கு வெறுப்பை கொடுக்கின்றார்.
But that is not so. The Lord is even merciful to the demons. Actually, though he shows affection or neutrality, he never shows real hatred at all. So it may appear that the Lord does punish demons. Yes, he does.
பகவான் அசுரர்களை தண்டிக்கின்றார்.
But that punishment is also mercy.
ஆனால் அந்த தண்டிப்பும் அவரது கருணையாகவே கொள்ளப்படுது.
And we see that the demons that are killed by the Lord, they may get Svargaloka or become great kings or even get liberation.
அசுரர்கள் பகவானால் கொல்லப்படுவதை நாம் பார்த்தாலும் அவர்களுக்கு பேரரசுகள் கிடைப்பதையும் முக்தி கிடைப்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம்.
And in the case of Krishna, sometimes he takes into the spiritual world.
கிருஷ்ணர் ஒரு சில சமயங்களில் அசுரர்களையும் தனது ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்கின்றார்.
So therefore the Lord has no real hatred at all.
எனவே உண்மையில் பகவான் யாரிடமும் வெறுப்பு என்பதையோ விரோதத்தையோ மேற்கொள்வதில்லை.
And on the other hand, we see that in certain cases he'll show extraordinary mercy even to the most fallen.
அதற்கு மாறாக நாம் பார்ப்போமே ஆனால் சில இடத்தில் அவர் பிரத்யேக கருணை காட்டுவதை நாம் காணலாம்.
So Putana was a demoness who tried to kill Krishna, and she became a nurse in the spiritual world.
உதாரணத்திற்கு பூதனை என்ற அரக்கியை பற்றி நாம் அறிவோம். அவர் கிருஷ்ணரை கொல்ல முயன்றார். ஆனால் கிருஷ்ணரோ அவருக்கு ஆன்மீகத்தில் செல்வித்தாய் என்ற ஒரு பிரத்யேகமான இடத்தை கொடுத்தார்.
அகசுரர் tried to swallow Krishna and he got sarupya in the spiritual world.
அகசுர என்பவர் கிருஷ்ணரை விழுங்க முயற்சித்தார். ஆனால் பகவானோ அவருக்கு சொரூபிய முக்தியை கொடுத்தார்.
So then everyone may think we should become demons and get killed by Krishna, and then we just go to the spiritual world and get a nice body.
இதை கேட்டவர்கள் அனைவரும் நாம் ஏன் அரக்கர்களாக மாறிவிடக்கூடாது, நமக்கும் ஆன்மீக உலகத்தில் முக்தி கிடைக்குமே என்று எண்ணலாம்.
However, this is exceptional mercy of the Lord.
எப்படி இருப்பினும் இவை அனைத்தும் பகவானது பிரத்யேக
கருணையே. One thinks like that, one may get a worse, much worse result by being killed by the Lord.
நாம் இது போல ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கு வந்தோம்னா நமக்கு இன்னும் தாழ்மையான ஒரு நிலை ஏற்படுவது வாய்ப்பு உண்டு.
However, what happens to the devotees? The devotees get much more than whatever Agasura or Putana.
ஆனால் பக்தர்களுக்கோ பூதனாவுக்கும் ஆகஸ்தருக்கும் கிடைத்ததை விட ஒரு மேன்மையான நிலை கிடைக்கின்றது.
So when the Lord, when Krishna delivers Putana or Agasura, that shows he is very, very merciful, even to the biggest demons.
ஆகாசரனையோ புத்தனவுக்கோ முக்தி அளிக்கும் போது அவர் பெரும் அசுரர்களுக்கும் அரக்கிகளுக்கும் கூட தண்ணி
காட்டுகிறார் demons, then he must show more mercy to neutral persons, and he must show more mercy to devotees. Much more mercy. The rule is that according to the devotion, the Lord responds. So if the Lord responds so much to the demon, how much more he should respond to the devotees.
நீதி என்னவெனில் பக்தர்கள் செய்யும் பக்திக்கு ஏற்ப பகவான் பிரதிபலிக்கின்றார். ஒரு அரக்கனுக்கு இந்த அளவுக்கு கருணையை காட்டுகின்றார் என்றால் பக்தி செய்து அவரிடம் அன்பு காட்டுபவர்களுக்கு அவரும் அதிகமான அன்பையே
செலுத்துவார்கள்.
எனவே பூத்தனைக்கு கூட ஆன்மீகத்தில் செல்லித்தாய் என்னும் பதவி கிடைக்கும் என்றால் யசோதைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டியதில்லை. அத்தகைய ஒரு மேன்மையான நிலை கிடைக்கும்.
And it is nothing in comparison to the devotees who aspire to be in a position like Yasoda and worship Yasoda as a great devotee.
இந்த நிலையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யசோதையை வணங்கி அவ்வளையில் நினைக்கும் நடக்க நினைக்கும் பக்தர்கள் இன்னும் மேன்மையாக அமைகின்றது.
So, therefore, the quality of the Lord to be attracted to his devotee is not a fault.
எனவே தனது பக்தர்களிடம் கவர்ச்சி கொள்ளும் பகவானது குணமானது தவறானது அல்ல.
The Lord is merciful to everybody, but according to their favorability, the Lord will show more mercy to them.
எனவே பகவான் அனைவரையும் சரிசமமாகவே பார்க்கிறார் என்றாலும் தன்னிடம் அன்பு செலுத்துபவர்களுக்கு அதிகமான அளவில் அவரும் அன்பு செலுத்துகிறார்.
So therefore his affection for the devotee is not a fault, but rather it is a great quality.
எனவே பக்தர்களிடம் அவரோட தாக்கம் அன்பானது ஒரு உன்னதமான குணமையாகும்.
So the fault is called a dosha. So Krishna has no dosha. He only has guna, good qualities.
குற்றங்களினால் தோஷம் என்று கூறுகின்றோம். பகவானிடத்தில் தோஷம் என்று
So not only is his affection for the devotee considered to be a good quality, it is actually celebrated as the best quality of the Supreme Lord.
பக்தர்களிடம் கருணை காட்டுவது என்பது ஒரு குறைவான ஒரு குணமாக கருதப்படுவதில்லை, மாறாக அதை மேன்மையான குணமாக கருதப்படுகின்றது.
It is explained by Rupa Goswami that the ultimate quality of bhakti is that it controls the Lord.
Rupa Goswami's வழக்கத்தின்படி பக்தியின் உன்னதமான தன்மை என்னவென்றால் பகவானை கட்டுப்படுத்துவதேயாகும்.
So by nature, the Lord is the controller of everything.
இயற்கையிலேயே பகவான் தான் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர்.
But the Lord is controlled by the devotee.
ஆனால் பகவானோ பக்தர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றார்.
So this seems to contradict the position of the Supreme Lord.
இதுவும் எதிர்மறையான விஷயமாக தெரிகிறது.
How can the Lord be supreme when the devotee controls him?
பகவான் உன்னதமானவர், மேன்மையானவர் என்றால் அவரை பக்தர்கள் எப்படி கட்டுப்படுத்த?
Generally we say, okay, the jivas are here, matter is here, and Supreme Lord is above.
ஜீவன் லௌகீகமும் இந்த லௌகீகத்தில் இருக்கும்போது பகவான் அதை விட உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்.
But then we say, devotee is above the Lord, therefore the devotee should be supreme.
ஆனாலும் நாம் இங்கு கூறுவதில் பகவான் பக்தர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றார் என்று, ஆகினால் பக்தர்கள் பகவானுடைய பகவானை விட மேன்மையானவர்களாக இருக்க வேண்டுமே என்று கேட்கலாம்.
So actually the Lord is always supreme, but he allows to be controlled by the devotee.
உண்மை என்னவெனில் பகவானே மேன்மையானவர், அவரை விட சிறந்தவர்கள் எவரும் இல்லை, ஆனால் அவர் பக்தர்களுக்காக கட்டுப்படுகின்றார்.
Why? Because he is attracted to those who are his devotees.
ஏனெனில் அவர் அவரது பக்தர்களால் கவரப்படுகிறார்.
So we see many examples of that with Krishna, but not only with Krishna, also with Vishnu, that the same rule applies.
இந்த உதாரணங்கள் கிருஷ்ணருடைய பல உதாரணங்கள் உண்டு. இது கிருஷ்ணருக்காக மட்டுமல்ல விஷ்ணுவிற்கும் பொருந்தும்.
So in relation to the story of Ambarish, it is described that the Lord says that he is he has the devotees in his heart.
இதற்கு உதாரணமாக அம்பரீஷ் கதையை கொள்ளலாம். பகவானது குறிப்பிட்ட அவர் பக்தர்களுடைய அவருடைய இதயத்தில் பக்தர்கள் இருக்கிறார்.
Which means the Lord is constantly thinking of his devotee.
அதாவது பகவான் எப்பொழுதும் தன்னுடைய பக்தர்களின் நினைவாக இருக்கின்றார்.
And he will always protect him.
மேலும் அவர்களை ஆக்கவும் செய்கின்றார்.
So that is also said here that the devotees are in my heart.
இதிலே இங்கு குறிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் எப்பொழுதும் என்னுடைய இருதயத்தில் இருக்கின்றனர்.
Why is that? Because the devotees are also thinking of the Lord at all times.
ஏன் இது நாம் கேட்கலாம். இதற்கு காரணம் பக்தர்களும் எப்பொழுதும் பகவானையே நினைத்துக்
கொண்டிருக்கிறார். So ultimately the Supreme Lord is controlled by his devotee, but that reaches its highest point in the form of Krishna.
முடிவாக பார்க்கப்போனால் பக்தர்களால் பகவான் கட்டுப்படுத்தப்படுகின்றார். ஆனால் இந்த ஒரு நிலையானது உன்னத தன்மை அடைவது கிருஷ்ணாவை தான் மட்டுமே.
So Krishna is so controlled by his devotee that he allows Mother Yashoda to tie him up.
Krishna endalavukku bhaktargal kattupidikiraar endradhukku udaaranam Yashodayinal Yashodayidam avar kattupattadhu.
He allows Mother Yashoda to chase him with a stick.
Yashodayai kuthiyai eduthukondu avarai vidupadharku anumadikkindraar.
And of course he is eternally indebted to the gopis.
மேலும் அவர் கோபிகளிடம் எப்பொழுதும் தலைப்பட்டவராக
இருக்கின்றார். You have given up everything for me. You have given up your husband and your children, your mothers, your fathers and society.
I have not given up anything.
அவர் கொண்டுள்ள என்னவெனில் கோபிகளான நீங்கள் உங்களுடைய உறவுகள் சொந்த பந்தங்கள் அனைத்தையும் விடுத்திருக்கிறீர்கள், ஆனால் நான் எதையும் விடவில்லையே.
So there is no way in which I can repay your love. I am eternally indebted to you. I am controlled by you.
ஆகவே நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன் இதை திருப்பி தர என்னால் இயலாது என்று.
So we see in the form of Krishna that he is completely under the control of his devotees.
எனவே நாம் கிருஷ்ண நிலையில் பகவான் அவர் பக்தர்களிடம் கட்டப்பட்டிருப்பதை காணலாம்.
So this is not a defect in the Supreme Lord, but a glorification of the Lord because of his great love for the devotee.
இது பகவானிடத்தில் உள்ள குறை என்று நாம் கூற முடியாது. இது அவர் பக்தர்களிடம் கொண்டுள்ள கருணையும் அவர்களிடம் கொண்டுள்ள மேன்மையான தன்மையுமே.
So one should therefore strive for devotion.
எனவே ஒவ்வொருவரும் நாம் பக்தி செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும்.
That by devotion we get the mercy of the Lord.
பக்தி மூலமாக நாம் பகவானது கருணையை பெறலாம்.
In chapter 12 Krishna says that because we get my mercy, then very quickly the process will reach perfection.
12வது அத்தியாயத்தில் பகவான் கூறுகிறார், நீங்கள் இந்த பக்தி பாதையை மேற்கொள்வதனால் என்னுடைய கருணை கேட்கப்பட்டு இதில் நீங்கள் நிறைவு பெறுவதற்கு அதி விரைவிலேயே நிறைவு பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு.
Krishna says in Bhagavatam, I do not care for dharma and yoga and jnana and sankhya and other processes, but I care for bhakti.
Bhagavatam Krishna kurinda jnanam yogam karmam ஆகிய யோகங்களில் கவலைப்படுவதில்லை, ஆனால் பக்தி அவர் எந்த கொள்வதற்கும் அப்படி காட்டுகிறேன்.
And therefore, at the end of Bhagavad Gita, Krishna says, you forget all the other processes and you simply perform bhakti.
Krishna
Hare Krishna. That's all the Ratan Rukmini. Hare Krishna.
Due to karma, yes, demons go downwards. And those who are in tamogun will sink down. And those who are in rajagun stay in the middle. Those in sattva go upwards. This is all justice. It's all equal. It's not that the demons get the same results as the devotees or the pious people. There is the law of karma. So accordingly they get treated. However, when the Lord kills the demons, they don't go to hell. They go somewhere. They may get be born on earth as great kings. They may go to Svarga Loka or whatever. And if Krishna kills them, they go to the spiritual world sometimes. So being killed by the Supreme Lord is a special privilege. And one gets some advancement of some sort by that moment.
Karma Yoga's nirvanapadi tamogunathil ullavargal thalmayana nilaiyai arigindrathar. சத்துவகுணத்தில் உள்ளவர்கள் மேன்மையான நிலையை சத்துவகுணத்தில் உள்ளவர்கள் நிலைத்து நிற்கின்றனர். ஆனால் பகவானால் கொல்லப்படும் அசுரர்கள் அவர்கள் தாழ்மையான நிலைக்கு உரியவர்களானாலும் பகவானது கருணையினால் ஒரு மேன்மையான நிலையை அடைவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் இவர்களுக்கு பக்தர்களுக்கு கிடைக்கும் அதே நிலை கிடைக்கிறது.
That's up to the Lord. According to His will, He will kill certain demons.
அசுரர்களுக்கு பிரத்யேகமான இடத்தை கொடுக்கின்றார் பகவான் என்று நீங்கள் கூறுகின்றனர். ஆனால் எந்த அடிப்படையில் அவர் இந்த முடிவினை இருக்கின்றார் என்பதற்கு குரு மகாராஜ் அவர்கள் கூறுகிறார். அது பகவான் அது கருணை நாம்
if he continues to sin. That is something like the case of the Nama Parad, where we, on the strength of chanting, we commit sinful activities. So eventually such acts of going to the Lord and doing more sinful activity, they backfire and we get bad results for it.
பாவங்களிடம் சென்று பாவம் அறிவிப்பு கேட்டு மறுபடியும் பாவங்களை செய்து கொண்டே இருப்பானா, அதற்கு விளைவு என்ன என்று கேட்டு. இது நமது ஏழாவது அபாரதத்தை போன்றது. பகவானது நாமத்தின் சக்தியின் பாவங்களை செய்வது. ஆக இது மாதிரி குணங்களை உடையவர்கள் மேலும் பாவங்களை செய்யும்போது அவர்கள் இழிவான நிலையை அடைவதற்கு வாய்ப்பு.
If one performs bhakti, that destroys all karma.
அவர் பாவம் செய்பவர் ஒருவர் மனம் திருந்தி பகவானிடம் சென்றடைந்தால் அவர் முன்வினைகள் அனைத்தும் அழிந்து விடுமா என்பது கேள்வி. அதற்கு பகவான் குருமாரர் அவர் கூறியது, பக்திக்கு இந்த பாவத்தின் விளைவுகளை அளிக்கும் சக்தி உண்டு. ஆக பக்தி யோகத்தை மேற்கொள்பவர்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டு. Hare Krishna. I request Mr. S. Subramaniam, who has sponsored today's feast, Sunday feast, to come forward.
Hare Krishna. At SCON Chennai and some places in the city, we have been conducting a program called Science of Self-Realization. It is a 7-session program. And already 6 batches have completed this course, which covers all the fundamental principles covered in Bhagavad Gita. So today there are some participants who have completed the course. I request all the participants of Science of Self-Realization, please come to the front of the hall for receiving the certificates from hands of Maharaj.
All six groups?
No, not all. The one which completed recently.
Oh, I see. The other ones already have.
Yeah, because. So, would you like a few words of encouragement?
So, actually, everyone is very busy, so it is a good sign that people have taken their time to seriously attend these presentations and gather necessary knowledge. Though we perform bhakti, knowledge is also necessary for advancement. So the basic knowledge is contained in the Bhagavad Gita. However, many people find Bhagavad Gita very difficult to penetrate because it's such a big book. So therefore, if the facts are gathered together and simplified and explained nicely, it becomes easier to absorb. So we hope that by attending these presentations, you've been able to absorb these facts very nicely, and by this you can advance in devotional service.
Thank you, Maharaj. So we'll start with the Matajis. Miss Rupa Devi. Thank you.